உலகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். திடக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிற நிகழ்ச்சியினுடைய 6வது அத்தியாயத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி நமது கிராமங்களை சுத்தமாகவும் பசுமையாகவும் வைத்திருக்கணும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டது. இந்த அத்தியாயத்தினுடைய நோக்கம் என்னன்னா, திடக்கழிவுகளை முறையாக நிர்வகிப்பதன் மூலம் திடக்கழிவு குறித்து பல்வேறு தகவல்களை புரிஞ்சுக்கிறது, கழிவுகளை பிரித்தல், மீண்டும் பயன்படுத்துதல் மற்றும் மறுசுழற்சி செய்கிறதாகும். திடக்கழிவு மேலாண்மை கழிவுகளை பிரித்தல், ஈரமான உலர்ந்த மற்றும் அபாயகரமான திடக்கழிவுகள், மக்கும் மற்றும் மக்காத கழிவுகளை நிர்வகித்தல், எளிய உரமாக்கல் முறைகள், பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை ஆகியவற்றை குறைத்தல், மறுசுழற்சி, இதில் பஞ்சாயத்துக்கள் மற்றும் சமூக பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் அந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம்.
ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய இந்த 6வது எபிசோடில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, திடக்கழிவு மேலாண்மை பற்றியும் உலர்ந்த கழிவுகளையும் ஈர கழிவுகளையும் எப்படி பிரிக்கணும் அப்படின்றத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.
இன்னைக்கு எபிசோடுடைய தலைப்பை யூகிக்க சொல்லி ஒரு வினாடி வினா போடலான்னு நினச்சேன். உங்களால் அவற்றுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் இது ஒரு நல்ல யோசனை, எனவே கேள்விகளை ஆரம்பிக்கிறேன்.
என்னன்னா, இன்னும் நீங்கள் அந்த கேள்வியெல்லாம் கேட்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்களா? சரிண்ணா, நீங்கள் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முயற்சி செய்கிறேன்.
உணவு தோள்கள், காய்கறி துண்டுகள், மீதமுள்ள உணவு மற்றும் மக்கும் கழிவுகளுக்கு எந்த வண்ண தொட்டியை பயன்படுத்தணும்? நீலம், பச்சை, சிவப்பு, மஞ்சள்.
அண்ணா, இது எனக்கு தெரியாதா? இதுக்கு பச்சை கலர் தொட்டியை தான் பயன்படுத்தணும்.
மக்கும் கழிவுகள், அதாவது உணவு தோள்கள், மாட்டுச்சாணம் போன்றவை, மக்காத கழிவுகள், அதாவது பிளாஸ்டிக், கண்ணாடி போன்றவை. இந்த மக்கும் கழிவுகள் உள்ள கழிவு தொட்டிகளும் மக்காத கழிவு தொட்டிகளையும் கலக்க முடியுமா?
அண்ணா, இது கூடவா எனக்கு தெரியாது. மக்குற பொருட்கள் கூட மக்காத பொருட்களை கலக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? இது கலப்பதன் மூலமா மறுசுழற்சி செய்வது அல்லது உரம் தயாரிக்கிறது வந்து கடினமாக இருக்கும். அதனால தான் மக்குற குப்பைகளை தனியாகவும் மக்காத குப்பைகளை தனியாகவும் போடணும்.
கேள்வி எண் 3, உரம் தயாரிக்கிறது அப்படின்னா என்ன?
இப்போ நீங்க கேட்ட க்வெஸ்சனுக்கு நான் எப்படி கரெக்டா பதில் சொல்றேன் பாருங்க. உரம் தயாரிக்கிறது என்பது கரிம கழிவுகளை வந்து உரமாக மாற்றுதல் தான். எப்படின்னா, கரெக்டா சொல்லிட்டேனா?
கேள்வி எண் 4, எந்த வகையான கழிவுகள் சிதைவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கும்? வாழைப்பழத்தோல், பருத்தி துணி, கண்ணாடி பாட்டில், காகிதம்.
அண்ணா, நீங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ல கண்ணாடி பாட்டில் மட்டும்தான் 1 மில்லியன் ஆண்டுகள் வர மக்காம இருக்கும். அண்ணா அண்ணா, எனக்கு நீங்க கேட்ட எல்லா க்வெஸ்சனுக்குமே கரெக்டான பதில் தெரியும். நான் கூட நீங்க கேள்வி கேட்க போறதா சொன்னதும் ரொம்ப கஷ்டமான கேள்விகள்லாம் கேட்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல அண்ணா, ரொம்பவே ஈஸியான கேள்விகளை தான் கேட்டீங்க.
ஆமா, நீங்க எல்லா பதில்களையும் சரியா பெற்றதால எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தாலும், நாம எடுத்து சொல்லப்படுறதுக்கு முன்னாடி அத்தியாயத்தை தொடங்குறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இனிமே வர எல்லா அத்தியாயத்துக்குமே இந்த மாதிரி ஒரு வினாடி வினா நிகழ்ச்சியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்லண்ணா.
இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களே, நீங்க அதை சரியா கேட்டீங்களா? இன்னைக்கு நாம திடக்கழிவுகளை எவ்வாறு முறையாக நிர்வகிக்கிறது அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். இது கிராமங்கள் மட்டுமல்ல, ஆரோக்கியமாக இருக்கவும் உதவக்கூடியதா இருக்கும்.
சரி சரி, நம்ம பேசிட்டு இருந்தது போதும், இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். திடக்கழிவு என்பது திறந்த வெளி கழிவுகள், கடைகளிலிருந்து வரும் கழிவுகள், சமையலறை கழிவுகள் போன்று மட்டுமல்லாமல், நமது வீடுகள்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய குப்பைகள், மீதமுள்ள உணவுகள், பிளாஸ்டிக் வரை எல்லா பொருட்களுமே இந்த திடக்கழிவுகள்லாம் அடங்குது. நமது சுற்றுச்சூழலை சுத்தமாக வச்சிருந்தாதான் நம்மளை ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியும். முறையான திடக்கழிவு மேலாண்மை வந்து ரொம்பவே முக்கியமானது.
அது சரி, ஸ்வச் பாரத் மிஷின் கிராமின் கீழே பயனுள்ள திடக்கழிவு மேலாண்மை நடைமுறைகள் மூலம் தூய்மையை மேம்படுத்துவதன் மூலமும் நமது கிராமங்களுடைய நிலையை நிலைநிறுத்துவதே எங்களுடைய குறிக்கோளா இருக்கு.
சரிண்ணா, நீங்க சொல்றது மாதிரியே நம்ம ODF நிலையை நிலைநிறுத்துவதுதான் நம்மளுடைய குறிக்கோளா இருக்குது. ஆனா திடக்கழிவுகளை நிர்வகிப்பதில் முக்கியமான 3 படிகள் இருக்குது. என்னென்ன தெரியுமா? நமது வீட்டில் உள்ள கழிவுகளா ஈரமான கழிவுகள், உலர் கழிவுகள், அபாயகரமான கழிவுகள்னு மூணா பிரிக்கலாம். இப்போ அதை பத்தி நம்ம விரிவா கேட்கலாம்.
சரியா, ஏற்கனவே மூணு வகையான கழிவுகளை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த கழிவுகளை பற்றியும் அன்றாட வாழ்க்கையில அவற்றை எப்படி நிர்வகிக்கிறது அப்படிங்கறத பத்தியும் நம்ம விரைவா புரிஞ்சுக்கணும். ஈரமான கழிவுகளில் உள்ள சமையலறை கழிவுகள், காய்கறி தோள்கள், மீதமுள்ள உணவு மற்றும் பயிர் கழிவுகள் கூட அடங்கும். இந்த பொருட்களை இயற்கையாகவே சிதைத்து உரம் அல்லது உயிர் வாயுவா மாற்றலாம். மறுபுறம் உலர்ந்த கழிவுகளில் காகிதம், கண்ணாடி, பிளாஸ்டிக் மற்றும் அழுகாத பிற மக்காத பொருட்கள் அடங்கும். பின்னர் ஆபத்தான கழிவுகளும் இதில் இருக்கு. பேட்டரிகள், பழைய மருந்துகள் மற்றும் ரசாயன கொள்கலன்கள் போன்றவை இதில் அடங்கும். சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் சுகாதார அபாயங்களை தடுக்க இந்த பொருட்களை நாம கவனமா கையாளணும்.
ஆமாண்ணா, நீங்க சொன்னது எல்லாமே சரிதான். ஆனா ஈரமான கழிவுகளை குறித்து நான் இன்னும் கொஞ்சம் விரிவான தகவல்களை சொல்றேன். ஈரமான கழிவுகள் என்பது காய்கறி தோள்கள், மாட்டுச்சாணம், கெட்டு போன உணவு பொருட்கள், பயிர் கழிவுகள் போன்ற நமது சமையலறை மற்றும் பண்ணைகளிலிருந்து வரும் ஈர கழிவுகளை நிர்வகிப்பதற்கான படிகள் தான். இந்த பொருட்கள் எல்லாமே மக்கும் கழிவுகள்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மக்கும் கழிவுகள் என்பது அழுகிய உரம் அல்லது உரமாக மாற்றக்கூடிய இயற்கை கழிவுகள் என்று கூட நம்ம இதை கூறலாம்.
சரியா, என்னன்னு நான் யூகிச்சு சொல்லவா? இந்த வகையான கழிவுகளை நிர்வகிக்கிறது ரொம்ப கடினம் இல்லை. இதற்கு மூன்று எளிய படிகள் மட்டுமே தேவை: சேகரிப்பு மற்றும் போக்குவரத்து, சிகிச்சை மற்றும் அகற்றல்.
ஆமாண்ணா, நீங்க சொன்னது போலவே சேகரிப்பு மற்றும் போக்குவரத்து, சிகிச்சை மற்றும் அகற்றல் முறைகள்லாம் இதை நிர்வகிக்கலாம். நம்ம இப்போ சேகரிப்பு மற்றும் போக்குவரத்து என்பது தான் முதல் படி. இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக கேட்கலாமா? இது அனைத்து வீட்டிலிருந்தே தொடங்குகிறது. மக்கும் கழிவுகளை பிளாஸ்டிக் மற்றும் பிற குப்பைகளான மக்காத கழிவுகளிலிருந்து தனித்தனியாக வைத்திருக்க. கழிவுகளை சேகரித்து நியமிக்கப்பட்ட சுத்திகரிப்பு அல்லது அகற்றும் மையங்களுக்கு கொண்டு செல்வது தான் நம்மளுடைய பொறுப்பு. இது வந்து ஒவ்வொரு ஊரில் இருக்கிற பஞ்சாயத்து, நகராட்சி ஊழியர்கள் அல்லது கிராமத்தில் உள்ள சுய உதவி குழுக்களின் பொறுப்பாகவும் கருதப்படுது.
இரண்டாவது படி சிகிச்சை. இப்போ வீட்டிலேயே உரம் தயாரிக்க முடிந்தால் சிறந்தது. ஆனால் அப்படி இல்லைன்னா இந்த கழிவுகளை பாதுகாப்பாக ஒரு நியமிக்கப்பட்ட அகற்றும் மையத்திற்கு எடுத்து செல்லணும். அங்கு அதை சுத்திகரிக்க முடியும். அங்கே அது உரமாக்கப்படுது அல்லது உயிர் வாயுவாக மாற்றப்படும். அதே நேரத்தில் மக்காத கழிவுகளை தனித்தனிய செயலாக்கத்திற்கு அனுப்பப்படுகிறது. ஒவ்வொரு வகை கழிவுகளும் சரியான முறையில் கையாளப்படுவதை உறுதி செய்யணும்.
ஆமாண்ணா, நீங்க சொல்றது சரிதான். இதோட இறுதி படி வந்து அகற்றுதல். விவசாய வயல்களில் கழிவுகளை உரமாக சுத்திகரிக்கப்பட்டவுடன் அது மண் வளத்தை அதிகரிக்கிறது மற்றும் விவசாயிகள் ஆரோக்கியமான பயிர்களையும் வளர்க்க உதவுகிறது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், என்ன தெரியுமா? மக்கும் மற்றும் மக்காத கழிவுகளை தனித்தனியாக வைத்திருக்காவிட்டால் அவை அனைத்தும் ஒரு பெரிய குழப்பமாக மாறும். மேலும் சுத்திகரிப்பது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம எல்லாருமே மக்கும் குப்பைகளை தனியாகவும் மக்காத குப்பைகளை தனியாகவும் தான் செயல்படுத்த வேண்டும்.
எனவே அனைவரும் கழிவுகளை நிர்வகிப்பது ராக்கெட் அறிவியல் இல்லை. நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புறது என்னன்னா, இது வீட்டுடைய சிறிய படிகளுடன் தொடங்குது. தனித்தனி தொட்டிகளை பயன்படுத்துவோம். உணவு கழிவுகளோட பிளாஸ்டிக் கழிவுகளை கலக்காதீங்க.
ஆமாமா, எங்க அண்ணன் சொன்னது மாதிரி உணவு கழிவுகளுடன் பிளாஸ்டிக் கழிவுகளை கலக்காதீங்க. ஏன் தெரியுமா? சமையலறை குப்பைகள் மற்றும் விலங்கு எரு போன்ற மக்கும் கழிவுகளை உரமாக தயாரிக்கலாம். ஆனா பிளாஸ்டிக் பொருட்களை வந்து உரமாக தயாரிக்க முடியாது. இப்படி நம்ம இயற்கையாக உரம் தயாரிப்பதனால நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த கூட்டத்துல சில பேர் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கீங்க? உரமாக்குறது அப்படின்னா என்ன அப்படித்தானே கேக்குறீங்க? இருங்க இருங்க, நான் சொல்றேன். உரமாக்கல் என்பது இயற்கையான செயல்முறையாகும். இது கரிம பொருட்களை வளமான உரமாக மறுசுழற்சி செய்கிறது. இது நமது பயிர்களை சிறப்பாக வளர உதவுகிறது. அது மட்டும் அல்லாமல் இவ்வாறு விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து மிகவே சத்துள்ளதாகவும் இருக்கிறது.
உரமாக்கல் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியும். எளிமையான மற்றும் பயனுள்ள உரமாக்கல் முறைகள் பல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா?
அண்ணா அண்ணா எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அண்ணா.
உங்களுக்கு எளிதான எந்த முறையும் நீங்க பின்பற்றலாம், நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். பானை உரமாக்கல்ல நாம ஒரு பழைய வாளி அல்லது களிமண் பானையை எடுத்துக்குவோம். உங்களுடைய சிறிய உணவு கழிவுகள், அதாவது காய்கறியினுடைய தோல் பொருட்கள், சிறிது மண்ணால் அடுக்கி மூடி வைக்கலாம். ஒவ்வொரு நாளும் அதில் சேர்த்து கொண்டே இருக்கணும். சில வாரங்களுக்கு பின்னாடி அது ஒரு இயற்கை உரமாக மாறும். குழி உரமாக்கல்ல உங்களுடைய வீட்டிற்கு வெளியே அல்லது வயலில் சிறிது இடம் இருந்தால் போதுமானது. அதில் ஒரு சிறிய குழியை தோண்டணும். ஒவ்வொரு நாளும் மாட்டு சாணம், உணவு கழிவுகள் அல்லது கெட்டுப்போன பழங்கள் போன்ற ஈரமான சாணத்தால் அதை நிரப்பலாம். அவ்வப்போது அதை மண்ணால் மூடணும். சிறிது நேரம் கழித்து விவசாயத்திற்கு சிறந்த உரமாக அது மாறும். மண்புழு உரமாக்கல்ல மண்புழு கழிவுகள் விரைவாக உடைக்க பயன்படுது. இதை நம்ம ஒரு பெரிய தொட்டியில் அல்லது ஒவ்வொருத்தருடைய வீட்டிற்கும் ஒரு மூலையில் எங்கே வேணுமானாலும் இதை செய்யலாம். புழுக்கள் கழிவுகளை மிகவும் வலுவானதாகவும் ஆரோக்கியமான உரமாகவும் மாற்ற உதவுது. இது மண் ஆரோக்கியமாக இருக்கவும் உதவுது.
இப்போ எங்கள் அண்ணன் சொன்னது மாதிரி உங்களுடைய வயல்களில் இந்த உரங்கள்லாம் பயன்படுத்துகிற மாதிரி கற்பனை செஞ்சு பாருங்களே. இப்படி செய்கிறதுனால மண்ணை வந்து வளப்படுத்தலாம், ரசாயன உரங்களின் தேவையை குறைக்கலாம், மேலும் ஈரப்பதத்தை வந்து நம்மளுடைய வயல்களில் தக்க வைக்கவும் உதவுகிறது. அதனால் எல்லாருமே ரசாயன உரங்களை குறைத்து இயற்கை உரங்களை நம்மளே தயாரிக்கலாம்.
சரியாக சொன்னால் இது இயற்கை உரம் நமது பயிர்களுக்கு பயனளிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் குப்பைகளில் சேரக்கூடிய கழிவுகளின் அளவையும் குறைத்து நமது கிராமங்களையும் சுத்தமாக வைத்திருக்கோம்.
சரி சரி, இப்போ நம்ம உலர் கழிவுகள்னா என்னன்னு பார்க்கலாம். இதை புரிந்து கொள்வது அவ்வளவு கடினம் அல்ல, ரொம்பவே ஈஸி தான். உலர் கழிவுகள் வந்து காகிதம், பிளாஸ்டிக், கண்ணாடி, உலகம் போன்ற பல பொருட்கள் அழுகாத பொருட்களாக காணப்படுது. இதைத்தான் நம்ம எல்லாருமே உலர் கழிவுகள்னு சொல்கிறோம். இப்போ உலர் கழிவுகள் நிர்வகிப்பதற்கான திறவுகோல் என்ன தெரியுமா? தேவையற்ற பிளாஸ்டிக்களை குறைக்கணும். முடிந்தவரை பொருட்கள் மீண்டும் பயன்படுத்தும் போது, சரியான மறுசுழற்சி செய்யும் போதும் குப்பை கிடங்குகளுக்கு செல்லும் கழிவுகள் அளவை குறைக்கிறது. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை குறைக்கணும்.
முதல்ல இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்களுக்கு இதை பற்றி விளக்கி சொல்லுங்க. அவை உலர் கழிவுகளை சிறப்பாக நிர்வகிக்க நாம பின்பற்றக்கூடிய எளிய வழிமுறைகளாகவும் இருக்கும்.
ஓ ஆமாண்ணா, சரி. 3RS என்பது மறுபயன்பாட்டை குறைத்து மறுசுழற்சி செய்வதை குறிக்கிறது. உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறேன். குறைத்தல் என்றால் கழிவுகளை உருவாக்கும் பொருட்களை குறைக்க பயன்படுகிறது. உதாரணமாக பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்துவதற்கு பதிலாக உங்கள் சொந்த துணி பைகளை எடுத்து செல்லுங்கள். உணவு அல்லது தண்ணீர் வீணாக்குவதை தவிருங்கள். அடுத்தது என்னன்னா, மறுபயன்பாடு என்ற பொருட்களை தூக்கி எறிவதற்கு பதிலாக மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம். உதாரணமாக மசாலா பொருட்கள் மற்றும் உணவை சேமிக்க பழைய கொள்கலன்களை பயன்படுத்துங்கள். உங்கள் பழைய துணிகளை பயன்படுத்தக்கூடிய ஒருவரிடம் கொடுங்கள். எரிவதற்கு முன் காகிதத்தின் இருபுறமும் பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக மறுபயன்பாடு. மறுபயன்பாடு என்றால் பழைய கழிவுகளை புதிய பயனுள்ள பொருட்களாக மாற்றுவது. உதாரணமாக காகிதம், பிளாஸ்டிக், கண்ணாடி மற்றும் உலோகத்தை மறுசுழற்சி மையங்களுக்கு அனுப்பலாம். மேலும் அவற்றை உருக்கி புதிய பொருட்களாகவும் மாற்ற முடியும். பழைய செய்தித்தாள்களை புதிய குறிப்பேடுகளாக மாற்றலாம். இது போன்ற நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களையுமே மறுசுழற்சி மற்றும் மறு செயல்பாடு மூலம் நம்ம மீண்டும் மீண்டும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம்.
ஓ, அது ரொம்பவும் ஒரு பயனுள்ள விளக்கம்தான். நான் இதனால ரொம்ப ஈர்க்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லலாம்.
நான் போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட மறுபடியும் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், கேளுங்க. என்ன தெரியுமா? பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மையின் முக்கியத்துவத்தை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து உணவு மற்றும் இலைகளை போல அழுகாது. நாம் அதை எங்கு வீசினாலும் அது பல ஆண்டுகள் மண்ணிலே இருக்கும், மக்கவே மக்காது. இது வந்து நீரில் போட்டாலும் நீர்லையும் தான் தங்கிட்டுருக்கும். இதனால் விலங்குகளுக்கும் மக்களுக்கும் தீங்கு விளைவிக்கும். அதனால தான் நம்ம அதை கவனமாக கையாளணும். அதை தூக்கி எறியக்கூடாது.
ஆமா, பல கிராமங்கள் இப்போது ஸ்வச் பாரத்துடைய மிஷின் கீழே பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை அலகுகள் அல்லது PWMV-களை அமைத்துள்ளது. அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த அலகுகள் பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரிக்க, வரிசைப்படுத்த, செயலாக்க மற்றும் மறுசுழற்சி செய்ய வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதனால் சுற்றுச்சூழல் அபாயங்களை வளங்களாகவும் நாம் மாற்ற முடியும்.
அண்ணா, நீங்கள் சொன்ன தகவலுக்கு ரொம்ப நன்றி. கிராம பஞ்சாயத்துக்கள் மற்றும் கிராம அளவில் பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மையை செயல்படுத்ததை வழிநடத்த வேண்டும் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சமூகத்துடன் கலந்தாலோசித்த போது பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை குறித்த கிராம செயல் திட்டத்தை உருவாக்குவதற்கும் அதை கிராம பஞ்சாயத்து மேம்பாட்டு திட்டத்துடன் ஒருங்கிணைப்பதற்கும் கிராம பஞ்சாயத்துக்கள் பொறுப்பு கொள்ளும்.
இதை பற்றி யாரோ என்கிட்ட சொன்னாங்க. சேகரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளை கிராம அளவில் கொட்டகையிலிருந்து பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை பிரிவுக்கு சரியான நேரத்துக்கு கொண்டு செல்றத உறுதி செய்வதற்கான மாவட்ட அல்லது தொகுதி அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்.
அண்ணா, நீங்கள் சொன்ன ஐடியா ரொம்பவே நல்லா தானே இருக்கு. தனிப்பட்ட அளவிலும் நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து கழிவுகளை பொறுப்புடன் நிர்வகிக்க முயற்சி செய்யலாம்னா
எப்படி?
கிராம மக்கள் கழிவு சேகரிப்பை கண்காணிக்க குழுக்களை உருவாக்கி தெருக்கள், வடிகால் அல்லது திறந்த வெளிகளில் கழிவுகள் வீசப்படாமல் இருப்பதை உறுதி செய்யலாம் என்று வைத்துக் கொள்வோம். ஒவ்வொரு வீட்டில் ஈரமான, உலர்ந்த மற்றும் தீங்கு விளைவிக்கும் கழிவுகளுக்கு தனித்தனி தொட்டிகளை வைத்து அவற்றை முறையாக கழிவு சேகரிப்பாளர்களிடம் கொடுக்க வேண்டும்.
இது ஒரு நல்ல முயற்சி. கழிவுகளை நிர்வகிக்க சரியான சேகரிப்பு ஒரு முக்கிய காரணி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை பற்றி யோசிச்சா சரியான கழிவு சேகரிப்பு மற்றும் உரம் தயாரித்தல் போன்ற வேலைகளை உருவாக்குது. இது மக்களை சம்பாதிக்கவும் உள்ளூர் கிராம பொருளாதாரத்தை உயர்த்தவும் பயன்படுது.
நான் இதை பற்றி ஒருபோதும் நினைத்ததில்லை அண்ணா. இப்போது அத்தியாயத்தின் முடிவுக்கு வந்துட்டோம். நீங்க எல்லாருமே திடக்கழிவு மேலாண்மையை குறித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரிண்ணா, நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சு.
இதில் கூறப்பட்ட பல்வேறு தகவல்களை கேட்டதற்கு நன்றி. உங்கள் வீட்டில் ஒரு உரத்தொட்டியை தொடங்குவது, உங்கள் கழிவுகளை கவனமாக வரிசைப்படுத்துவது அல்லது கழிவு மேலாண்மை முயற்சிகளில் உங்கள் கிராம குழுவில் சேருவது என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய நடவடிக்கையில நீங்க உத்வேகமும் பெறுவீங்க.
சரி நண்பர்களே, இப்போ நாங்கள் கிளம்புறோம். அடுத்த அத்தியாயத்தில் இது போன்ற வேறொரு தலைப்பில் இன்னும் விரிவான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் வித்யா. என்னுடன் இணைந்து உரையாடியவர் திரு நாகநாதன் அவர்கள்.